نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، عندكم وإذنكم يا إسلامي سهولة لي سهولة لي இன்றைய நமது இந்த இஸ்ராஹா நிகழ்ச்சியிலே மீண்டும் ஒரு புதிய ஒரு அறிஞரை பற்றிய ஒரு உரையிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த உரையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒரு விடயத்தை சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். அதாவது, இந்த பயாலே ஆரம்பத்திலே சொல்லக்கூடிய ஒரு விடயத்திற்கும் பின்னால் வரக்கூடிய ஒரு விடயத்திற்கும் ஒரு முரண்பாடு இருக்கிறது. ஒரு முரண்பாடு இருக்கிறது. அது என்ன முரண்பாடு என்பதை கண்டுபிடித்து சொல்வோருக்கு ஒரு பரிசு காத்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியினுடைய கடைசியிலே அது வழங்கி வைக்கப்படும். எனவே கவனமாக இருந்து அந்த முரண்பாட்டை கண்டுபிடிப்பதற்கு முயற்சியுமாறு வேண்டிக் கொள்கிறோம். எனவே இந்த முரண்பாட்டை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற நிகழ்ச்சியிலே என்ற எண்ணத்திலே சொல்லக்கூடிய விடயங்களை மறந்துடாம இருந்தால் நல்லா இருக்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நமது அறிஞர் யார் என்று சொன்னால், அவருடைய புத்தகங்களை படிக்காதவர்கள் அறிஞர் கிடையாது. அவருடைய புத்தகத்தை வாசிக்காதவர்கள் அல்லது தொடாதவர்கள் அவர்கள் அறிஞராக இந்த உலகத்திலே கருதப்பட முடியாது. ஒரு சாதாரண மனிதராக இருந்தால் கூட அவருடைய புத்தகத்திலிருந்து இன்று படிக்காதவர்கள் யாரும் கிடையாது. அதாவது பொதுமக்கள் கூட, அரபு தெரியாதவர்கள் கூட அவர்களுடைய புத்தகத்தை வாசிக்காதவர்கள் என்பவர்கள் மிகவும் அரிதாகத்தான் இருப்பார்கள். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு அறிஞர் அப்படின்னா அவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் நெய்யும் மோடி. யார் மிகவும் பார்ப்போம், யாரு யாரு அறிஞர் இமாம் நவமி பற்றி பேசுறாங்க, வேற யாரு இமாம் ஷாமி, வேற இமாம் புகாரி, வேற இப்னு கதீர். ஹைர், எல்லாம் சரியான பதிவிட்டார். ஆனா அதுல பல அறிஞர்களை பற்றி பேசப்பட்டு விட்டது, பல அறிஞர்களை பற்றி பேசப்பட்டு விட்டது. எனவே பேசப்படாதவர் யாரு? இமாம் இமாம் நவமி ரஹ்மஹுல்லா. யாரு? இமாம் நவமி ரஹ்மஹுல்லா அவர்கள். இமாம் நவமி ரஹ்மஹுல்லா அவர்களை பற்றி நாம் பேசுவதற்கு முன்னால் அந்த அவர்கள் வாழ்ந்த அந்த காலத்தை பற்றி நாம் சற்று பார்ப்பது அவர்களுடைய அந்த அறிவு சேவையை நாம் புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். அரசியல் ரீதியாக நாம் அந்த காலத்தில் எடுத்து பார்ப்போமேயானால், இமாம் நவமி ரஹ்மஹுல்லா அவர்கள் ஹிஜ்ரி 7வது நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள். ஹிஜ்ரி 7வது நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள். நாம் சலாஹுத்தீன் அய்யூபின் ஒரு கேள்வி பண்றோமா இல்லையா? அவர்களுடைய அந்த பரம்பரையினுடைய ஆட்சியினுடைய கடைசி பகுதியிலே அவர்கள் வாழ்ந்தவர்கள். அவருடைய அந்த பரம்பரை ஆட்சியினுடைய கடைசி பகுதியிலே வாழ்ந்து அதற்கு பின்னால் மம்லூக்கியர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று ஒரு ஆட்சியாளர்கள் தோன்றினார்கள். ஒரு சமுதாயம், அந்த ஆட்சியாளர்களிலே மலிக் வாஹிர் பேபர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளருடைய முழுமையான காலத்திலேயும் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு வண்டி ஒன்று இன்னொரு வண்டிக்கு தடங்கலாக இருக்கிறதா, அது கூடிய ஓனர் அமைப்பு எடுத்து உதவி செய்யுமாறு பணியாக வேண்டிக் கொள்கிறோம். உங்க யார் தெரியுமா? சொல்லா கொரல்லா ஜேஎஸ்டியா? ஜேஎஸ்டி கொஞ்சம் அதை பார்த்து செஞ்சிருக்க. அப்படி என்று சொல்லும் போது இந்த காலம் அந்த மலிக் வாஹிர் என்று சொல்லக்கூடிய அந்த ஆட்சியாளர் இருக்கிறவா மிகவும் ஒரு உறுதியானவர். அவர் மிகவும் ஒரு உறுதியான வீர தீரமிக்க ஒரு ஆட்சியாளர். பல யுத்தங்களை, குறிப்பாக தாத்தாரிகளை முஸ்லிம் நகரங்களை விட்டு துரத்தி அளித்தவர் அவர்தான். தாத்தாரிகளை முஸ்லிம் நகரங்களை விட்டு துரத்தி அளித்தவராக அவர் கலப்பிடப்படுகின்றார். அது மாத்திரமல்ல, சிலுவை யுத்த வீரர்களையும் தோற்கடித்து இஸ்லாமிய நாடுகளை மீட்டும் துரத்தி அளித்தவராக அந்த மலிக் வாஹிர் என்று சொல்லக்கூடிய அந்த அரசர் கலப்பிடப்படுகிறார். இஸ்லாமிய ஆட்சியாளர் இருந்தாலும் அந்த ஆட்சியாளருடைய காலத்தில் சில தவறுகள் நிகழ்ந்தன. அது பின்னால் உங்களுக்கு அது வரும். அதே நேரத்தில் அந்த ஹிஜ்ரி 7-8 நூற்றாண்டை நாம் எடுத்து பார்க்குமையானால் அந்த காலம் மிகவும் சிறந்த உலமாக்களினால், உலமாக்கள் வாழ்ந்த ஒரு அறிஞர்கள் வாழ்ந்த ஒரு காலமாக கணிக்கப்படுகிறது. ஹிஜ்ரி எத்தனையாம் நூற்றாண்டு? 7-8 நூற்றாண்டுகள் மிகவும் முக்கியமான அறிஞர்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே வந்து சென்ற காலமாக கணிக்கப்படுகிறது. அதிலே முக்கியமாக நமக்கு தெரியும் உசூல் ஹதீஸ் கலையிலே, உசூல் ஹதீஸ் ஹதீசுடைய அடிப்படை கலை, சரி ஹதீஸ் சரியா பிணையா சஹிஹானதா வஹீஹானதா என்று தீர்மானிக்கக்கூடிய அந்த ஹதீஸ் கலைக்கு மிகப்பெரும் சேவை செய்த இமாம் இப்னு ஸலாஹ் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அந்த காலத்திலே தான் வாழ்ந்திருக்கிறார்கள். அதே போல ஷாபி மதுஹபுக்கு மிகப்பெரும் சேவையாற்றிய அறிஞர் இமாம் ராஃபிஈ ரஹ்மஹுல்லாஹ் அவர்களும் இந்த காலத்திலே தான் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த காலத்திலே வாழ்ந்த அறிஞர்களுடைய வேலை என்னவென்றால், இதற்கு முன்னால் சென்ற பெரும் அறிஞர்கள் இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மது பின் ஹம்பல், இமாம் அபு ஹனீஃபா, இது போன்ற பெரும் பெரும் அறிஞர்களுடைய அந்த மதுரவர்களுக்கு சேவை செய்தார்கள். அவருடைய கருத்துக்களை குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையில் ஆய்வு செய்து அதிலே சரியானவைகள் பிழையானவைகளை சமூகத்துக்கு தொகுத்து கொடுத்த அந்த பணி இந்த ஹிஜ்ரியுடைய 7-8 நூற்றாண்டுகளிலே நடந்த காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக இது நவை ரஹ்மஹுல்லாஹ் அவருடைய அவருடைய வாழ்ந்த அந்த காலம், அவருடைய வாழ்ந்த காலத்தினுடைய அரசியல் நிலையும் அறிவு அறிவியல் நிலைமையும் நாம் பார்த்தோம். அடுத்த விடயம் என்னவென்றால், அவர்களுடைய ஊர் இமாம் நவை ரஹ்மஹுல்லாஹ்வுடைய ஊர் எங்க சொல்லுவோம்? நவா என்ன ஊருடைய பேர்? நவா என்பதுதான் அவர்கள் பிறந்த ஊர். அதை சேர்த்துதான் நவவி என்பதாக நாம் சொல்கிறோம். இமாம் நவாயுடைய பேர் நவாவி என்பது கிடையாது. இமாம் புகாரியுடைய பேர் புகாரி கிடையாது. இமாம் ஷாஃபியுடைய பேர் ஷாஃபி கிடையாது. ஆனால் அவர்கள் வாழ்ந்த ஊர் பிறந்த ஊரை வைத்துதான் அவர்களுக்கு அப்படி அவர்கள் பிரபஞ்சமாகிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் பிறந்த ஊர் நவா என்று சொல்வது. எனவேதான் இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுக்கு இரண்டு முறையிலும் சொல்லப்படும். இமாம் நவவி என்றும் சொல்லப்படும், நவாவி என்று சொன்னாலும் தவறு கிடையாது. நவவி என்று சொன்னாலும் சரிதான், நவாவி என்று சொல்லி ஒரு அழிப்பை சேர்த்து சொன்னாலும் தவறு கிடையாது. நமக்கு தெரியும் ஒருவரை அறிமுகப்படுத்துவதாக இருந்தால் இவர் இன்ன ஊரை சேர்ந்தவர் என்று சொல்லிதான் நாம் அறிமுகப்படுத்துவோம். ஆனால் இமாம் நவவி அவர்களை இந்த ஊரை சேர்ந்தவர் என்று சொன்னால் யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த ஊர்ல தான் இமாம் நவவி பிறந்தார் என்று சொன்னால் எல்லாருக்கும் அந்த ஊரு தெரியும். எனவே அந்த ஊர் அவர்களை கொண்டு பிரசித்தி பெற்றது. நம்மை பொறுத்தவரை ஒரு ஊரை சொல்லித்தான் நம்மை அறிமுகப்படுத்த வேண்டும். இந்த ஊரை அறிமுகப்படுத்த வேண்டும் என்றால் இமாம் நவவியை சொன்னால்தான் இந்த ஊரை மக்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே பிரபல்யமாக இருப்பதை நாம் இதன் மூலம் ஊகித்துக் கொள்ளலாம். அடுத்ததாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ்வுடைய பெயர் என்ன? அவருடைய பெயர் என்ன என்று சொன்னால் என்ன பெயர் சொல்வோம்? யாருக்காவது தெரியுமா? அவருடைய பெயர் யஹ்யா. அவருடைய பெயர் என்ன? யஹ்யா. முழு பெயரை நாம் சொல்வதாக இருந்தால் யஹ்யா இப்னு ஷரப் இப்னு முர்ரி, ஷரப் இப்னு முர்ரி அல் ஹசன் இப்னு ஹுசைன் இப்னு முஹம்மது இப்னு ஹிஸாம் என்று அவருடைய பெயர். பெரிய ஒரு நீண்ட பெயர். எனவே அவருடைய அடிப்படையாக எங்களுக்கு தேவையானது என்ன? யஹ்யா இப்னு ஷரப், யஹ்யா இப்னு ஷரப் அன்னவி என்று நாம் சுருக்கமாக தெரிந்து வைத்திருப்பது போதுமானது. அவர்களுடைய புனை பெயர் என்னவென்றால் அபு ஜக்கரியா. ஜக்கரியாவின் தந்தை என்பதனுடைய அர்த்தம். அவருடைய புனை பெயர் என்ன? அபு ஜக்கரியா. அவர்களுடைய பட்ட பெயர் என்ன? முஹியுத்தீன். என்ன? எல்லாரும் பரிச்சயமான பெயர் தான் முஹியுத்தீன். அது என்னப்பா முஹியுத்தீன் அப்படி பெயர் வைக்கிறாரா அப்படின்ற அர்த்தம் என்ன? முஹியுத்தீன் என்றால், முஹியுத்தீன் என்று சொன்னால் மார்க்கத்தை உயிர்ப்பிப்பவர், மார்க்கத்தை உயிர்ப்பிப்பவர் என்று அர்த்தம். இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், எனக்கு இந்த பெயரை சொல்வதை நான் ஏற்றுக்கொள்வதே ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இந்த பெயரை கொண்டு என்னை அழைப்பதை நான் விரும்ப போவதில்லை என்பதாக இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தெளிவாக அறிவித்துவிட்டார்கள். காரணம் என்ன? இரண்டு காரணங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, ஃபலா துஸக்கு அன்ஃபுஸகும், நீங்கள் உங்களை தாங்களே ஒருவருக்கொருவர் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டாம், உங்களில் ஒருவர் தன்னைத்தான் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்பது ஒரு காரணம். இரண்டாவது காரணம் என்ன? இமாம் நவவி, நான் வந்துதான் இந்த மார்க்கத்தை உயிர்ப்பிக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது, இந்த மார்க்கம் உயிருடன் தான் இருக்கிறது, எனவே அதை உயிர்ப்பிப்பதற்கு ஒருவர் தேவையில்லை என்ற ஒரு கருத்திலே இமாம் நவவி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அந்த பெயரை சொல்லுவதை வெறுத்தார்கள். இருந்தாலும் அறிஞர்கள் அவருக்கு அந்த பெயரை சூட்டியிருக்கிறார்கள். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, அவருடைய தந்தையுடைய பெயர் என்ன சொல்லுவோம்? சரியான முறையில் அவருடைய தந்தையுடைய பெயரு ஷரப். அதனாலதான் அவர் ஒரு நல்ல ஒரு மனிதர், அவர் ஒரு பக்குவமான மனிதராக இருந்தார். அவர் மௌத்தாயிரம் இமாம் நவாய்க்கு பின்னால், அவருடைய தந்தை மௌத்தாயிரம் இமாம் நவாய் ரஹ்மத்துல்லாஹி மௌத்தாயிரத்துக்கு பின்னால். அந்த மனிதர் எப்படி நல்லவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்றால், அவர் மரணித்த பொழுது அவருடைய ஊரெங்க நவா என்று சொல்லக்கூடியது சிரியா நகரத்திலே திமஸ் தமஸ்கஸ் என்று நாம் அழைக்கின்றோம், அதிலிருந்து மிக தூரமான ஒரு பகுதி, அங்கே அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். இருந்தாலும் தமஸ்கஸிலே அவர்களுக்கு மறைவான ஜனாசா தொழுகை தொழுகிக்கப்படுகிறது. அந்த அளவுக்கு அவர் ஒரு சிறந்த ஒரு பிரபஞ்சமிக்க ஒரு நல்ல மனிதராக, மக்களுக்கு மத்தியில் ஒரு அறிஞராக இல்லாவிட்டாலும் நல்ல மனிதராக கருதப்பட்டார். எனவே அவர்களுக்கு மறைமுகமான ஜனாசா தொழுகை நிறைவேற்றப்பட்டது. எனவே அவர் நல்ல ஒரு மனிதர் என்பதற்கு ஒரு அடையாளம். அடுத்ததாக இமாம் நவாய் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பிறந்த வருடம் என்னவென்றால், முஹர்ரம் மாதத்திலே நடுப்பத்திலே 631வது வருடம், ஹிஜ்ரி 631வது வருடம் பிறக்கிறார்கள். அறிஞர்கள் பிறக்கும் பொழுது நீங்க பெரும்பான்மையாக நீங்க பார்த்திருப்பீங்க, சரியாக நேரம் குறிப்பிடப்பட மாட்டார்கள். எத்தனாம் திகதி என்று எல்லா அறிஞர்களுக்கும் பெரும்பாலும் அறிஞர்கள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா பிறக்கும் பொழுது யாரும் அறிஞராக பிறக்கிறது யாரும் மாக் பண்ணியிருக்கிறது. அறிஞர்கள் பிறக்கும் பொழுது சரியாக குறிப்பிட முடியாத ஒரு அண்ணனமாகத்தான் பெரும்பாலும் குறிப்பிடுவார்கள். இவர்கள் இவருடைய வரலாற்றை நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே ஒரு விடயத்தை கண்டுகொள்ளலாம். என்னவென்றால், நாம் பெரும்பான்மையான அறிஞர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் சிறுவயதிலே இருந்து அறிஞர்களாக வளர்க்கப்படுவார்கள். அறிஞர்களாக வளர்க்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். சிறுவயதிலே குர்ஆனை மரணம் செய்து அதற்கு பின்னால் பல புத்தகங்களை பல அறிஞர்களிடத்திலே சென்று பல நாடுகளுக்கு பயணம் செய்து அறிவை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார். ஆனால் இமாம் நவாவி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தால், நமக்கும் அறிஞராக ஆக முடியுமோ என்று ஒரு எண்ணம் தோன்றும் எல்லாருக்கும். நமக்கு அறிஞராக ஆகலாமோ, இல்லாட்டி இதுக்கு முன்னால் இமாம் புகாரி மற்ற அறிஞர்கள் எல்லாம் பார்க்க போல என்ன வணங்கு இவ்வளவு பிரியாதத்தைகளால் செஞ்சு முடிக்க முடியுமா இந்த காலத்தில், யாரு விசாதானது இருக்க போறது அப்படின்னு நமக்கு சிந்தனை வரலாம். ஆனால் இல்லாத அவங்களுடைய வரலாற்றை நாம் பார்க்கும் பொழுது நமக்கும் அறிஞராக ஆக முடியும் என்ற ஒரு எண்ணம் பிறக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால் கவனித்து கேளுங்கள், நாங்கள் அறிஞராக ஆகலாம். இதுக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இமாம் நவாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை சிறுவயதிலே இருந்து ஒரு அல்லாஹு தஆலாவுடைய உதவி அவர்களுக்கு இருக்கிறது என்பதை சில வரலாற்றுகளின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். அவர்கள் 631 பிறக்கிறார்கள். அதற்கு பின்னால் தனது தந்தையினுடைய அரவணைப்பில் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு வயது ஏழாக இருக்கும் பொழுது, ரமபானுடைய 27ஆம் இரவு, ரமபானுடைய 27ஆம் இரவு எல்லோரும் வீட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று இமாம் நவாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது தந்தையை எழுப்பி கேட்கிறார்கள், ஏன் தந்தையே இந்த வீடு முழுக்க பிரகாசமாக இருக்கிறது, என்ன காரணம் என்பதாக இமாம் நவாவி ரஹ்மத்துல்லாஹி 7 வயது, அவருக்கு ஒன்றும் விளங்கக்கூடிய வயது அல்ல, அப்படி கேட்கிறார்கள். அப்பொழுது கேட்டதும் எல்லா குடும்பத்தில் உள்ள அனைவரும் எழுந்து விட்டார்கள். எனவே அவருடைய தந்தை சொல்கிறார்கள், அவருடைய தந்தை சொல்கிறார்கள், எனக்கு இதன் அவர் கேட்ட அந்த கேள்வியின் மூலம் எனக்கு விளங்கியது என்னவென்றால், இது லைலத்துல் கத்ராக இருக்கலாம், லைலத்துல் கத்ராக இருக்கலாம், எனவேதான் இது பிரகாசமாக காணப்படுகிறது என்று இந்த பிள்ளை கூறுகிறது என்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். இமாம் நவாவி ரஹ்மத்துல்லாஹி வரலாற்றை பொறுத்தவரை சகோதரர்களே, மிக தெளிவானது என்னவென்றால், அவருடைய மாணவர் இப்பொழுது அப்பார் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருந்தார். அவர் இமாம் நவாவி ரஹ்மத்துல்லாஹி எல்லாவற்றையும் கேட்டு, நீங்க எப்படி படிச்சீங்க, ஒரு சின்ன வயசுல எப்படி காலம் போனது என்ற எல்லா விடயங்களையும் கேட்டு 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 பதித்து வைத்து ஒரு புத்தகமாக அவரை வெளியிட்டார். அவருடைய தந்தையிடத்திலும் கூட சென்று உங்களுடைய பிள்ளை எப்படி வளர்ந்தார் என்பதாக கேட்டு அவைகள் எல்லாம் குறித்து வைத்திருக்கிறார்கள். எனவே அவருடைய வரலாறு மிகவும் தெளிவான வரலாறு, மிகவும் தெளிவாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக இது 7வது வருடத்தில், 7வது வருடத்தில் அவர்களுக்கு வீட்டிலே ஒரு பிரகாசம் செங்கட்டல் போன்று இருந்தது, அது லைலத்துல் கத்ராக இருக்கலாம் என்று அவருடைய தந்தை தீர்மானித்தார்கள். அடுத்ததாக அவருடைய 10 வயதை அவர்கள் அடைந்த பொழுது, அவருடைய தந்தை ஒரு வியாபாரி, ஒரு கடை வைத்திருந்தார். அந்த கடையிலே கொண்டு போய் தனது மகனை உதவிக்காக வைத்துக் கொண்டார். 10 வயதாக இன்னும் குர்வான் ஓதுகிறாரு, 7 வயசுக்கு குர்வான் ஓதிக்கொண்டுதான் இருக்கிறாரு. 10 வயதாக பிள்ளையை கொண்டு கடையில வைக்கிறார். கடையில வைத்தோடே இவர் என்ன பிசினஸ் பண்றதெல்லாம் கிடையாது. இமாம் நவாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 10 வயதுல குர்ஆன் எடுத்து ஓதிட்டே இருந்தா வேறு, குர்ஆன் எடுத்து ஓதிக்கொண்டே இருந்தார்கள். இப்படி அவர்கள் பிள்ளைகள் அவருடைய கூட்டாளிமாரி தோழர்கள் விளையாடுவதை கலைத்தாலும் கூட முடியாது என்று சொல்லி மறுத்து விடுவார். அவர்கள் வற்புறுத்துவார்கள், இவர் அணுகு கொண்டு என்னை விடுங்கப்பா, நான் போய் குர்ஆன் ஓத போகிறேன் என்று ஓடிக்கொண்டு வருவார். இதனை இப்படி இவர் நடப்பதை அந்த ஊரால் சென்று அந்த ஊரை தாண்டி செல்லக்கூடிய நேரத்தில் ஒருவர் அல்லாஹ்வுடைய வழி என்று கருதப்பட்ட அல்லாஹ்வுடைய இறைநேசர் என்று கருதப்பட்ட ஒரு மனிதர் அல்லாமா ஷேக் சாலிஹ் யாசின் அல் மராகிஷி என்று சொல்லக்கூடியவர் ஒரு மனிதர் அந்த ஊரை தாண்டி செல்லும் பொழுது இந்த நிகழ்வை பார்க்கிறார்கள். பிள்ளைகள் அவரை விளையாடுவதை கலைக்கிறார், அவர் 7 ஆண்டு சொல்கிறார், இப்படி பெரிய ஒரு போராட்டம் நடக்கிறது. உடனே அவர் இந்த இமாம் நவாவி ரஹ்மத்துல்லாஹி அவருடைய உஸ்தாதிலே போய் சொல்கிறார், இந்த பிள்ளை ஒரு சாதாரண மனிதர், சாதாரணமானவர்கள் அல்ல, மாற்றமாக இந்த உலகத்தின் மிகப்பெரும் அறிவாளியாக வருவதற்கு சான்ஸ் இருக்கிறது, சந்தர்ப்பம் இருக்கிறது, எனவே இவரை சற்று கவனித்துக் கொள்ளுங்கள் என்பதாக அவர் சொல்லுகிறார். அப்பொழுது அந்த ஆசிரியர் கேட்கிறார், நீங்க என்ன சாஸ்திரக்காரரா அல்லது குறிப்பாக்குறவரா என்று. அவர் அந்த ஊர்ல பிறப்பதையும் இல்லை, ஆனா அந்த ஊரால போகக்கூடிய நேரத்தில் ஒரு அந்த ஆசிரியரை சந்தித்து சொல்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, இல்ல இருந்தாலும் என்ன எனக்கு அப்படி சொல்லுவதற்கு தோன்றுகிறது, எனக்கு அவ்வாறு சொல்லுவதற்கு தோன்றுகிறது என்பதாக அவர் சொன்னார். எனவே இந்த கருத்தை அந்த ஆசிரியருடைய பெற்றோருக்கு அறிவிக்கிறார்கள். தந்தை அறிவித்ததும் அந்த தந்தையும் இவரை கவனமாக வளர்க்கிறார்கள், குர்ஆனை மனம் செய்ய வைக்கிறார்கள். அதற்கு பின்னால் அவருடைய 18 வயது வரைக்கும் அவருடைய ஊரிலே தான் சாதாரணமாக வளர்ந்து வருகிறார்கள். அவருடைய ஊரிலே சாதாரணமாக வளர்ந்து வருகிறார். குர்ஆனை ஓதிக்கொண்டு சாதாரண எங்களுடைய பிள்ளைகள் போன்று வளர்ந்து வருகிறார்கள். அந்த ஊரிலே உள்ள ஒரு சில இடத்திலே சில பேர் அவர்கள் அறிவை படித்திருக்கலாம். ஆனாலும் அவருடைய 18 வயது வந்தவுடன் அவருடைய தந்தை அவரை அழைத்துக் கொண்டு தமஸ்கஸ் நகரை நோக்கி செல்கிறார். தமஸ்கஸ் நகரை திமிஷ்க் நகரை நோக்கி செல்கிறார்கள். அவருடைய ஊரிலே இருந்து தலைநகரை நோக்கி செல்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு 18 வயது. அந்த தமஸ்கஸ் நகரம் வந்து ஒரு சாதாரண நகரம் அல்ல, மாற்றமாக முழு உலகத்திலிருந்து மக்கள் வந்து கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக அது காணப்பட்டது அந்த காலத்திலே. அந்த காலத்திலே அல்லாஹ்தான் அந்த ஊருக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று மிகப்பெரும் பிரச்சனையை மாட்டிக்கொண்டிருக்கிறது நமக்கு தெரியும். எனவே அந்த ஊருக்காக நாம் துவா செய்ய வேண்டும். அந்த காலத்திலே மிகப்பெரும் அறிஞர்களை உருவாக்கிய ஒரு ஊராக அந்த ஊர் காணப்பட்டது. அடுத்ததாக இமாம் நவாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த தமஸ்கஸ் நகரை சென்றவுடன் முதலாவது எங்க போய் போனாரே, முதலாவது அவர்கள் போன இடம் அந்த ஊரிலே ஜாமி உல் கபீர், அந்த ஊரில் உள்ள பெரிய ஜும்மா பள்ளி, அல் ஜாமி உல் உபவி என்று இன்று கூட அழைக்கப்படக்கூடிய மிகப்பெரும் ஜும்மா பள்ளியாக ஒரு பள்ளி இருக்கிறது. அந்த பள்ளிக்கு சென்று அந்த பள்ளியுடைய பிரதமர் ஹபீப் ஜமாலுத்தீன் திமிஷ்கி என்று சொல்லக்கூடியவரை சந்திக்கிறார்கள். சந்தித்து, நான் இதற்காகத்தான் ஊரிலே இருந்து வந்திருக்கிறேன் என்பதை தெளிவுபடுத்தியவுடன் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்த காலத்திலே ஷாம் தேசத்தின் முஃப்தியாக கருதப்பட்ட தாஜுத்தீன் அல் பர்கா, தாஜுத்தீன் அல் பஜாரி அல் பர்கா என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞரை காட்டிவிடுகிறார்கள். அந்த அறிஞரத்திலே சென்று அவர் கற்றுக்கொள்கிறார். அவர் தனது அறிவை கற்றுக்கொள்கிறார். இப்படி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு தங்குவதற்கு இடம் கிடையாது. இப்பொழுது அந்த முஃப்தியிடத்திலே இவர் கேட்கிற, எனக்கு தங்குவதற்கு கிடமில்லை, ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்தாங்க என்று அவர் சொன்னாரு. என்னிடத்திலே அப்படியான வசதிகள் எதுவும் கிடையாது என்று சொல்லி அந்த காலத்திலே ரவாஹையா என்று சொல்லக்கூடிய ஒரு மதரசா இருந்தது. ரவாஹையா என்று சொல்லக்கூடிய ஒரு மதரசா பாடசாலை, அந்த மதரசாலே ஒரு அறிஞர் இருந்தார்கள், கமால் அல் மகரிபி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் இருந்தார். அந்த அறிஞரத்திலே அவரை அனுப்பி விடுகிறார். அங்கு சென்றதும் அவருக்கு அங்கு ஒரு தங்குவதற்கு இடம் அளிக்கப்படுகிறது. அந்த அறிஞரத்திலே யார் அறிஞர், கமால் இஸ்ஹாக் அல் மகரிபி என்று சொல்லக்கூடிய அந்த அறிஞரத்திலே தான் இமாம் நவாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவருடைய பெரும்பான்மையான அறிவை கற்றுக்கொள்கிறார்கள். இப்பொழுது அந்த முஃப்தியிடத்திலே இவர் கேட்கிற, எனக்கு தங்குவதற்கு கிடமில்லை, ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்தாங்க என்று அவர் சொன்னாரு. என்னிடத்திலே அப்படியான வசதிகள் எதுவும் கிடையாது என்று சொல்லி அந்த காலத்திலே ரவாஹையா என்று சொல்லக்கூடிய ஒரு மதரசா இருந்தது. ரவாஹையா என்று சொல்லக்கூடிய ஒரு மதரசா பாடசாலை. அந்த மதரசாவிலே ஒரு அறிஞர் இருந்தார்கள், கமால் அல் மகரிபி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் இருந்தார். அந்த அறிஞரிடத்திலே அவரை அனுப்பிவிடுகிறார். அங்கு சென்றதும் அவருக்கு அங்கு ஒரு தங்குவதற்கு இடம் அளிக்கப்படுகிறது. அந்த அறிஞரிடத்திலே யார் அறிஞர்? கமால் இஸ்ஹாக் அல் மகரிபி என்று சொல்லக்கூடிய அந்த அறிஞரிடத்திலே தான் இமாம் நவாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவருடைய பெரும்பான்மையான அறிவை கற்றுக்கொள்கிறார்கள். பெரும்பான்மையான அறிவை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். இந்த இடத்திலே ஒரு கேள்வி வருகிறது. இமாம் நவாவி ரஹ்மத்துல்லாஹி அந்த இடத்திலே இருப்பதற்கு காரணம் என்ன? ரவாஹையா என்று சொல்லக்கூடிய இடத்திலே தங்குவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், அங்கு வரக்கூடிய வருமானங்கள் அந்த மதரசா சுத்தமான ஹலாலான வருமானத்தை கொண்டு அந்த மதரசா நடக்கிறது. இமாம் நவாவி ரஹ்மத்துல்லாஹி அந்த மதரசாவில் இருந்து கொண்டு அந்த மதரசாவில் கொடுக்கப்படக்கூடிய சாதாரண உணவை சாப்பிட்டுக் கொண்டு இருந்தார்கள். அதுபோல அதற்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த உணவை கூட முழுமையாக சாப்பிட மாட்டார்கள். ஒரு உதவியை சாப்பிட்டு விட்டு எஞ்சிய பகுதியை தர்மம் செய்யக்கூடிய நல்ல மனம் படைத்தவர்களாக இமாம் நவாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இருந்தார்கள். இவர்கள் எத்தனை வயதில் இது நடக்குது? இந்த சம்பவம் எத்தனை வயதில் நடக்குது? 18 வயது. சரியாக 2 வருடத்துக்கு பின்னால், சரியாக 2 வருடங்களுக்கு பின்னால் அவருடைய தந்தை திபஸ்கஸ் நகருக்கு வந்து அவரை அழைத்துக் கொண்டு ஹஜ்ஜுக்காக பயணம் போகிறார்கள். ஹஜ்ஜுக்காக செல்கிறார்கள். ஹஜ்ஜுக்காக சென்ற அந்த வருடத்திலே ரஜபுடைய ஆரம்ப தினம் தான். அவர்கள் ரஜபுடைய ஆரம்பம், நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் இருக்கிறதா, இந்த மாதத்துடைய ஆரம்ப பகுதியை கடந்து விட்டார்கள். அவருடைய நகரத்திலே இருந்து இந்த காலத்தில் போல 10 நாள்ல பயணத்தை முடிக்க முடியாது. பல மாதங்கள் செலவழித்துதான் பயணம் செல்ல வேண்டும். எனவே அவர்கள் எப்பொழுது பயணம் செய்வதற்கு ஆரம்பித்தார்களோ அப்பொழுதே அவர்களுக்கு காய்ச்சல் பிடித்து விட்டது. சுகவீனமுற்றார்கள். சுகவீனமுற்று அவர்கள் அரபாவுடைய தினம் வரைக்கும் சுகவீனமாகவே இருந்தார்கள். அவருடைய தந்தை சொல்கிறார்கள், ஒரு வார்த்தை கூட அவர்கள் கஷ்டமாக இருக்கிறது என்பதாக சொல்லவில்லை என்பதாக அவருடைய தந்தை சொல்கிறார்கள். இப்படி ஹஜ் கடமைகளை எல்லாம் முடித்துவிட்டு தனது சொந்த ஊரான நவாவுக்கு திரும்பி வந்து அவர்கள் தமஸ்கஸ் நகருக்கு மீண்டும் செல்கிறார்கள். அவருடைய தந்தை சொல்கிறார்கள், அதற்கு பின்னால் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அறிவை அள்ளி அள்ளி வழங்கினார். இந்த ஹஜ்ஜுடைய பயணத்துக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு அவருடைய துஆவினுடைய பரக்கத்தாக இருக்கலாம், அந்த ஹஜ்ஜினுடைய பரக்கத் அவர்களுக்கு அறிவை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அள்ளி அள்ளி வழங்கினார் என்பதாக அவருடைய தந்தை அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்ததாக அவர்கள் எந்த அளவுக்கு இந்த அறிவுக்காக தன்னை தியாகம் செய்தார்கள் என்று நாம் பார்ப்போமே. ஆனால் தன்னால் இயன்ற அளவு எவ்வளவு தன்னை அர்ப்பணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தன்னை அர்ப்பணித்து இந்த அறிவை அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள் எப்படி சொல்கிறார்கள், பல வருடங்கள் நான் இருந்திருக்கிறேன், நான் பூமியிலே எனது உடம்பை வைத்து படுத்தது கிடையாது. பல வருடங்கள் நான் இந்த பூமியிலே உடம்பை வைத்து படுத்தது கிடையாது. அப்படி என்றால் அப்ப தூங்கலையா ஒரு கேள்வி வரும் இல்லையா? தூங்கினார்கள். எப்படி தூங்குவார்கள்? வாசித்துக் கொண்டே இருப்பார்கள். திடீர்னு ஒரு தூக்கம் வரும், தூங்கி அப்படியே முழிப்பார்கள், வர திரும்ப வாசிக்கிறார். இப்படித்தான் அவர்களுடைய பல வருடங்கள் ஓடின என்பதாக அவர்களே சொன்னார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு தூக்கம் வந்தால் நான் புத்தகங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்களை சற்று சாய்ந்து தூங்கி அதற்கு பின்னால் விழித்து விடுவேன் என்பதாக அவர்களே சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு சொன்னால், அவர்கள் எங்கு செல்வதாக இருந்தாலும் செல்லக்கூடிய நேரத்திலும் கூட அறிவுடன் தான் சம்பந்தப்பட்டிருந்தார்கள். அவர்கள் மரணவிட்டவைகளை மீட்டிக் கொள்வார்கள். இப்படியே அவருடைய காலம் சென்று கொண்டிருந்தது. இப்படி ஆறு வருடங்கள் கடந்தது அவருடைய ஆரம்ப. இப்படித்தான் கஷ்டப்பட்டு படி 6 வருடங்கள் இப்படி கஷ்டப்பட்டு எங்களை படிக்கணுமா? அப்படி படித்தா அறிஞராகலாம், இல்லாட்டி சரி வராது. அப்படி படித்தாதான் அறிஞராக மாற முடியும். 20 வயதுக்கு பின்னால் இப்படி அவர்களுடைய அறிவு வளர்ந்து கொண்டே செல்கிறது. இப்படி நாம் அவருடைய அறிவை பெற்றுக் கொள்வதற்கு, ஆனால் இமாம் நவாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நான் சொன்னேன், வேறு அறிஞர்களை விட்டு வேறுபடுகிறார்கள். இந்த விடயத்திலே அவர்கள் எங்குமே பயணம் செய்யவில்லை. மாற்றமாக தமஸ்கஸ் நகரிலே மாத்திரம் இருந்து கொண்டு அங்கே வரக்கூடிய அறிஞரிடத்திலே படித்துக் கொண்டிருந்தார்கள். இப்படி அவர்களுக்கு பல அறிஞர்களை நாம் குறிப்பிடலாம். அதிலே மிக முக்கியமாகத்தான் நாம் ஆரம்பத்திலே சொன்னோம், தாஜுத்தீன் அல் பர்கா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதற்கு பின்னால் கமால் இஸ்ஹாக் மஹ்ரிபி என்று சொல்லக்கூடிய முக்கியமான அறிஞர்களை நாம் இந்த இடத்திலே குறிப்பிட முடியும். அப்படி இல்லாமல் இன்னும் பல நூற்றுக்கணக்கான அறிஞர்களுக்கு அவர்கள் கல்வியை கற்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்கள் ஒரு நாளைக்கு எத்தனை பாடங்கள் படிப்பார்கள் தெரியுமா? 12 பாடங்கள் படிப்பார்கள். ஒரு நாளைக்கு 12 பாடங்கள் படிப்பார்கள். அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாப்போம், 12 பாடத்துல இருந்தா ஒரு பாடத்துக்கு எத்தனை அவர் ஒரு அவரால் குறைஞ்சதைக்கும். அப்ப 12 அவர்கள் படித்திருக்கிறார்கள். அதுக்கு பின்னால் படித்து விட்டு எங்களை மாதிரி மூடி சும்மா இருப்பாங்களா, அடுத்த எக்ஸாம் வந்தா தான் பாக்குறது, அந்த பழக்கம் கிடையாது அறிஞர் இடத்துல. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், படித்தவைகளை நீட்டிக்கொண்டு அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை குறித்துக் கொண்டு அதற்கான விளக்கங்களை தேடிக்கொண்டிருப்பார்கள். இப்படித்தான் அவருடைய காலம் சென்றிருக்கிறது. இமாம் நவாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பொறுத்தவரை அவர்கள் முக்கியமாக 3 கலைகளிலே தேர்ச்சி பெற்று விளங்கினார்கள். முக்கியமாக 3 கலைகளில் தேர்ச்சி பெற்றார்கள். 1 ஃபிக்ஹ் கலை, 2 ஹதீஸ் கலை, 3 லுகா, அரபு பாசை, அரபு மொழியிலே பாண்டித்யம் பெற்று விளங்கினார்கள். அதிலும் குறிப்பாக ஃபிக்ஹ் கலையிலே எந்த அளவுக்கு அவர்கள் பிரபல்யமிக்கவர்கள், தேர்ச்சி பெற்று விளங்கினார்கள் என்று சொன்னால், ஷாஃபி மதுஹபிலே இமாம் ஷாஃபியுடைய கருத்து அதுவா இதுவா என்று பிரச்சனை வந்தால், இமாம் நவாவி ரஹ்மத்துல்லாஹ் எது ஷாஃபி மதுஹப் என்று சொல்கிறார்களோ அதுதான் கருத்து, அதைத்தான் அறிஞர்கள் எடுத்துக் கொள்வார்கள். அதிலும் முக்கியமாக இமாம் ராஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களும் இமாம் நவாவி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களுக்கும் மத்தியிலே அதிகமான போட்டி இருக்கிறது. இந்த 2 அறிஞர்களும் சொல்வதில் எதனை உட்படுத்த வேண்டும் என்பதிலே அறிஞர்களுக்கு மத்தியிலே சில கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றன. அந்த இடத்திலே சில அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இமாம் நவாவி சொல்வதுதான் குர்ஆன் ஹதீஸுக்கு நெருக்கமாக இருக்கும், இமாம் நவாவி சொல்வதுதான் குர்ஆன் ஹதீஸுக்கு நெருக்கமாக இருக்கும், ஆனால் இமாம் ராஃபி சொல்வது ஷாஃபி மதுஹபுக்கு நெருக்கமாக இருக்கும் என்பதாக சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் எந்த அளவுக்கு இவருடைய நாம் அந்த ஃபிக்ஹ் கலையுடைய ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சில அறிஞர்கள் எப்படி சொல்கிறார்கள், இந்த காலத்தில் யாரும் ஷாஃபி ஹனஃபி என்று கிடையாது, எல்லாரும் ராஃபி நவாவியாகத்தான் இருக்கிறார்கள் என்பதாக சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு இவர்கள் அறிவு ஃபிக்ஹ் கலையிலே தேர்ச்சி பெற்று விளங்கினார்கள். அதே நேரத்தில் எங்களுக்கு தெரியும் பெரும்பாலான அறிஞர்கள் ஒரு மதுஹபில இருக்கக்கூடிய நேரத்திலே, குறித்து ஒரு மதுஹபில இருக்கும் பொழுது அந்த மதுஹபு கருத்தை விட்டு வெளியே செல்ல மாட்டார்கள். அந்த மதுஹபிலே அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்தை தான் குர்ஆன் ஹதீஸ் மாதிரி பார்ப்பார்கள் சில அறிஞர்கள். ஆனால் இமாம் நவாவி ரஹ்மத்துல்லாஹ் அப்படி இருக்கவில்லை. குர்ஆன் ஹதீஸ் என்று ஏதாவது ஒன்று அவர்கள் தெரிந்துவிட்டால் அது மதுஹபுக்கு மாற்றமாக இருந்தாலும் அதைத்தான் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அப்படி யார் பிடிவாதமாக இருக்கிறார்களோ அவர்கள் எச்சரிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரு சமயம் ஷாஃபி மதுஹபிலே ஒரு முக்கியமான ஒரு கிதாப் தான் வசீத் என்று சொல்லக்கூடிய இமாம் ரஸ்தானி ரஹ்மத்துல்லாஹ்வுடைய கிதாப். இந்த கிதாபுல இருந்து இமாம் நவாவி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய விடயம் அந்த கிதாபுல இல்லை அப்படின்னு சிலர் ஒரு சந்தேகத்தை கிளப்பிவிட்டார்கள். அதுக்கு இமாம் நவாவி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா, இதுல யாரும் சந்தேகத்தை கிளப்ப சான்ஸே இல்லை. ஏன் தெரியுமா, நான் இந்த கிதாப் எத்தனை முறை படித்திருக்கிறேன், 400 முறைகள் படித்திருக்கிறேன், 400 முறை நான் படித்திருக்கிறேன், எனவே இதில் சந்தேகம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது என்பதாக அவர்கள் சொன்னார்கள். இந்த அளவுக்கு அவர்கள் ஃபிக்ஹ் கலையிலே தேர்ச்சி பெற்று விளங்கினார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இமாம் நவாவி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஹதீஸ் கலையும் மிகப்பெரும் தேர்ச்சி மிக்கவராக இருந்தார்கள். அன்புக்குரிய சகோதரர், இந்த இடத்திலே நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், இமாம் நவாவி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே பிரபல்யமாகுவதற்கு மாத்திரமல்ல, அறிஞர்களுக்கு மத்தியிலே பிரபல்யமாகுவதற்கு மிக முக்கிய காரணம் அவர்கள் இந்த 2 கலையிலும் தேர்ச்சி பெற்றிருந்ததுதான். இந்த 2 கலையிலும் தேர்ச்சி பெற்றிருப்பது மிகப்பெரும் ஒரு திறமை. ஏனென்றால் பெரும்பாலான ஃபிக்ஹ் கலை அறிஞர்கள் அந்த கலையிலே மாத்திரம்தான் அவர்கள் தேர்ச்சி பெற்றிருப்பார்கள். ஆனால் ஹதீஸ் கலை வந்துவிட்டால் ஏழை அறிஞர்களுடைய உதவியை நாடி செல்வார்கள். ஆனால் இமாம் நவாவி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் 2 இமாமாக இருந்திருக்கிறார்கள் என்பதை அவருடைய புத்தகங்களை பற்றி நாம் பார்க்கக்கூடிய இடத்தில் உங்களுக்கு விளங்கும். அடுத்ததாக அவர்கள் அரபு கலையிலும் மிகப்பெரும் தேர்ச்சியற்றவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அடுத்ததாக அவருடைய வரலாற்றில் முக்கியமான ஒரு நிகழ்வுதான், அவருக்கு இப்படி மார்க்க கலையை கற்றுக்கொண்டு போகக்கூடிய இடத்திலே ஒரு யோசனை வருகிறது. நாம் டாக்டர் ஆகினால் என்ன, வைத்தியர் ஆகினால் என்ன என்பதாக ஒரு யோசனை வருகிறது. அப்படி ஏன் யோசனை வருகிறது என்று சொன்னால், சம்பாதிக்கிறதுக்கு இல்லை எங்கள காலத்தில் மாதிரி அவர்கள். ஏனென்றால் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், குர்ஆன் ஹதீஸுக்கு பின்னால் மிகச் சிறந்த ஒரு அறிவு இருக்குமேயானால் அது இந்த வைத்திய கலைதான் என்பதாக ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அந்த கருத்தினால் ஈர்க்கப்பட்டு நாமும் அதை படித்து பார்த்தால் என்ன என்று இமாம் இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி அவருடைய காலூன் என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை வாங்கி சற்று கொஞ்ச நாள் படித்துக் கொண்டிருந்தார்கள். இப்படி அவர்கள் சொல்கிறார்கள், இப்படி நான் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு பலவிதமான சிக்கல்கள், உள்ளத்திலே ஒரு இருட்டு, ஒரு இருள் சூழ்ந்து கொண்டது, எதுவுமே செய்ய முடியாத ஒரு பிரச்சனை. இப்ப நான் யோசித்து பார்த்தேன், என்ன காரணமாக இருக்கலாம் என்று யோசித்து பார்த்தேன். அதற்கு பின்னால் நான் நினைத்தேன், இந்த புத்தகம் இப்னு சீனாவுடைய புத்தகம் தான் காரணம் என்று நினைத்து உடனடியாக அதனை விட்டுவிட்டேன். அதற்கு பின்னால் மீண்டும் நான் எனது பழைய நிலைமைக்கு திரும்பிவிட்டேன் என்பதாக இமாம் நவாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றார். எனவே உள்ளதில் டாக்டர் படிக்கவான்னு சொல்லல, அவர்களுடைய வரலாற்று நடந்த ஒரு விஷயம் நான் சொல்றேன். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, இவர்கள் பல பல மதரசாக்களிலே ஒஸ்தாதாக கடமையாற்றியிருக்கிறார்கள். பல ஒஸ்தாதிலே மதரசாக்களிலே அந்த காலத்தில் இருந்த மதரசாக்களில் ஒஸ்தாதாக கடமையாற்றியிருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமாக தாருல் ஹதீஸ் அல் அஷ்ரஃபியா, தாருல் ஹதீஸ் அல் அஷ்ரஃபியா என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு மக்கால தாருல் ஹதீஸ் ஒன்று, அது மாதிரி அந்த காலத்தில் பிரபலியமான ஒரு தாருல் ஹதீஸ் தான் அல் அஷ்ரஃபியா என்று சொல்லக்கூடிய தாருல் ஹதீஸ். ஹதீஸ் கலையே முக்கியமான ஒரு விஸ்தரம். அந்த இடத்துக்கு அதிகமான அறிஞர்கள், நான் மேலே சொன்ன இப்னு ஸலாஹ் போன்ற அறிஞர்கள் தான் அதனை ஆரம்பித்தார்கள். ஆனால் அதனுடைய தலைமை பதவியை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த காலத்தில் ஹதீஸில் யார் மிக முதிர்ச்சி மிக்கவராக இருக்கிறாரோ அவர்களுக்கு தான் ஒப்படைக்கப்படும். எனவே அந்த அடிப்படையில் இமாம் நவாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு அது ஒப்படைக்கப்படுகிறது என்று சொன்னால் அவருடைய ஹதீஸ் கலை புலமையை நாம் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக அவர்கள் அந்த அஷ்ரஃபியாவுடைய அந்த மதரசாவிலே கற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்திலே அவர்கள் சம்பளம் எடுக்கவில்லை, மாற்றமாக இனாமாக படிப்பித்தார்கள். இந்த காலத்தில் இருப்பதை போல அந்த காலத்திலே மதரசாக்கள் சம்பளம் கொடுத்தாங்க, ஒஸ்தாதுமாருக்கு சம்பளம் கொடுத்தாங்க. அந்த நேரத்தில் இமாம் நவாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் யாரிடத்திலிருந்து எந்த விதமான ஒரு ரூபாய் கூட அவர்கள் எடுக்கவில்லை, எனவேதான் அவர்களுடைய அறிவு இவ்வளவு மக்களுக்கு மத்தியிலே பிரபலியமாகுவதற்கு ஒரு காரணமாக அது இருக்கலாம் என்பதாக அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அடுத்ததாக நான் சொன்னதை போல அவர்களுடைய புத்தக தொகுப்புகளை நாம் எடுத்து பார்த்தால், நாம் ஆரம்பத்திலே சொன்னேன், இவருடைய புத்தகத்தை தொட்டு பார்க்காத ஒரு முஸ்லிம் இருக்க முடியாது. அது மாத்திரமல்ல, அவர் ஒரு அறிஞராக ஆகுவது என்று சொன்னால் இந்த இவருடைய புத்தகத்தை படிக்காமல் இருக்க முடியாது என்பதாக நாம் சொன்னோம். எனவே அந்த அடிப்படையில் இமாம் நவாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பலவிதமான புத்தகங்களை தொகுத்திருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் வாழ்ந்தது எவ்வளவு காலம் சொல்லுவோம், எத்தனை வருஷம் வாழ்ந்திருப்பாங்க? 45 வெறுமனே 45 வருடங்கள் தான் இந்த உலகத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள். எனவேதான் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அவர் எழுதிய புத்தகங்கள் இருக்கிறதையா, இந்த புத்தகங்கள் அவருடைய வாழ்க்கையில நாங்க கணக்கு போட்டு பிரிச்சு பார்த்தா ஒரு நாளைக்கு 2 நோட்புக்குகள் அவர்கள் எழுதியிருக்க வேண்டும். இன்றைக்கு மாறி சும்மா கம்ப்யூட்டர் கட்டுறது அன்றைக்கு எழுதுறது, அல்லது பேனையை கடையில் வாங்கி எழுதுறதா, இல்ல எவ்வளவு வேலை செய்யணும், பேப்பர் தேடணும், மை தேடணும், அதுக்கு பேரை தேடணும், இப்படி நிறைய வேலைகள் அந்த காலத்தில் செய்ய வேண்டும். அவ்வளவு வேலைகளையும் செய்து அவர்கள் என்ன செய்கிறார்கள், இப்படி பலவிதமான புத்தகங்களை இந்த சமூகத்துக்காக இயற்றி தந்திருக்கிறார்கள். அவர்களுடைய புத்தகங்களை நாம் எடுத்து பார்த்தால் 3 வகையாக நாம் நோக்கலாம், 3 வகையான புத்தகங்கள். ஒன்று என்ன, அவர்கள் எழுத ஆரம்பித்து முடித்தவைகள், பூர்ணமாக்கியவைகள், அது கிட்டத்தட்ட 23 புத்தகங்கள், 23 புத்தகங்கள் அவர்கள் பூர்த்தி செய்தவைகள், அதிலே மிக முக்கியமான புத்தகம் தான் சொல்லுவோம், அதில் முக்கியமான ஒன்று சஹீஹ் முஸ்லிம். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அந்த சஹீஹ் முஸ்லிம் கிரந்தம் இருக்கிறது அல்லவா, அதற்கு உலகத்தில் எழுதப்பட்ட மிகச் சிறந்த விரிவுரை நூல் இமாம் நவாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதிய அந்த நூலாக இருக்கிறது. எனவே இந்த நூலை பார்ப்பவர்களுக்கு விளக்கிக் கொள்ளலாம் இமாம் நவாவி ரஹ்மத்துல்லாஹி ஹதீஸ் புலமை. அடுத்ததாக அவர்கள் பிற்கால கலையில இயற்றிய மிக முக்கியமான, அவர்கள் பூர்த்தி செய்த ஒரு நூல் தான் ரௌதத்துத் தாலிபீன், ரௌதத்துத் தாலிபீன் என்று சொல்லக்கூடிய அந்த புத்தகம், அதுவும் ஷாபி மதுரை மிக முக்கியமான ஒரு புத்தகம். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு புத்தகம் தான் ஷாபி மதுரை மின்ஹாஜ். ஸ்ரீலங்காவில் ஓதுற எந்த மௌலையும் இந்த புத்தகத்தை படிக்காம மௌலவியாகலாம், இந்த புத்தகத்தை படிக்காத யாரும் மௌலவியாக முடியாது. மின்ஹாஜ் என்ற புத்தகம் அந்த புத்தகத்தை நீங்கள் இலங்கையிலே சென்று கேட்டால் அதுக்கு மஹல்லி என்பதாக சொல்லுவார்கள். மஹல்லி என்பதாக நீங்கள் சிலர் கேள்விப்பட்டீங்களா? இந்த புத்தகத்தை படிக்காம அவரை ஷாரி மதிமா படித்தவராக கடிக்கப்பட மாட்டாரு. எனவே இந்த புத்தகம் தான் நவய் அஹமதுல்லா அவர்கள் எழுதியுள்ளார். நான்காவது முக்கியமான புத்தகம் நீங்கள் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்த ரியாது ஸாலிஹீன். அடுத்ததாக ஐந்தாவது புத்தகம் இருக்கிறது அல் அஸ்கார் என்ற புத்தகம். அன்றாடம் நாம் ஓடி வர வேண்டிய திக்ர்கள் சம்பந்தமாக அவர்கள் எழுதிய மிக முக்கியமான புத்தகம். அடுத்ததாக குர்ஆனை சம்பந்தமாக அவர்கள் அத்திபியான் என்று சொல்லக்கூடிய புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். அடுத்ததாக ஹதீஸிலே மிக முக்கியமான எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய மரணம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான புத்தகம் தான் அர்பஊன் நௌவியா. என்ன கிதாபு? அர்பஊன் நௌவியா என்று சொல்லக்கூடிய 45 ஹதீஸ்களை கொண்ட 45 ஹதீஸ்களை கொண்ட ஒரு ஹதீஸ் கலை புத்தகம். அடுத்ததாக விஸ்தானுல் ஆரிஃபீன் என்ற சொல்லக்கூடிய புத்தகம். இப்படி பல புத்தகங்கள் நவாயஹம் அவர்கள் பூர்த்தி செய்தவர்கள். அடுத்ததாக அவர்கள் எழுதி ஆரம்பித்து பூர்த்தி செய்யாத பூரணமாக்காத புத்தகங்கள் கிட்டத்தட்ட 14 புத்தகங்கள் இருக்கின்றன. அதிலே மிக முக்கியமான புத்தகம் என்னவென்றால் அல் மஜ்மூஉ ஷர்ஹுல் முஹத்தப். ஃபிக்ஹு கலையிலே எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இந்த கிதாபு அல் மஜ்மூஉ என்று சொல்லக்கூடிய இந்த புத்தகம் இருக்கிறது அல்லவா? இதுவும் அறிஞர்கள் என்று சொன்னால் வாசிக்காம அறிஞராக முடியாது. அறிஞருடைய கருத்திலேற்றுமை ஒரு மசலாவுக்கு சிக்குடைய மசலாவுக்கு என்ன ஆதாரம் என்று புரிய வேண்டும் என்று சொன்னால் இந்த புத்தகத்தை பார்க்காம அவர் புரிய முடியாது. அந்த அளவுக்கு மிக ஆழமாக எழுதப்பட்ட ஒரு கிதாப். ஆனா கவலையாக செய்யவில்லை, அவர்கள் பூர்ணப்படுத்தவில்லை. அவர்கள் பூர்ணப்படுத்தவில்லை. கிதாபு ரிபா, ரிபாவுடைய பையுடைய பாடத்திலே, பொருளாதாரத்துடைய பாடத்திலே ரிபா வட்டி சம்பந்தமாக வரக்கூடிய அந்த பாடம் வரைக்கும் தான் அவர்கள் எழுதினார்கள். அதற்கு பின்னால் மாணவர்கள், அதற்கு பின்னால் பிற்காலத்தில் வந்த அறிஞர்கள் அவரை பூர்த்தி செய்து கொடுத்திருக்கிறார்கள். இருந்தாலும் அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள், இமாம் நவீர் அஹமதுல்லா அவர்கள் மாத்திரம் இந்த புத்தகத்தை எழுதி முடித்திருந்தால் அதை போன்ற ஒரு ஃபிக்ஹு கலையிலே கிதாப் தோன்றியிருக்க முடியாது என்பதாக அறிஞர்கள் சொல்லும் அளவுக்கு அந்த அளவுக்கு ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கிய புத்தகமாக அது இருக்கிறது. இப்படி இன்னும் பல புத்தகங்களுக்கு நேரம் இடம் கொடுக்கவில்லை. அடுத்ததாக மூணாவது ஒரு வகையான புத்தகம் தான் அவர் என்ன, நிறைய புத்தகங்கள் எழுதி போட்டு அவர்கள் அழித்து விட்டார்கள். அழித்து விட்டார்கள். ஏன் அழிக்கணும்? சும்மா வைக்க வேண்டிய வேற ஒரு பேப்பர் எடுத்து எழுதி என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. இந்த காலத்துல மாதிரியே இந்த காலத்துல மாதிரி அந்த காலத்துல பேப்பர்கள் எடுக்க முடியாது. கடலாசி அவ்வளவு சீப்பான சாமான் இல்லை, பெருமதியான சாமான். எனவே அவர்கள் தேவையற்ற விடயங்களை அழித்துவிட்டு அதுக்கு பின்னால் அந்த காகிதத்தை எடுத்து அந்த கடலாசியை எடுத்து பயன்படுத்துவதற்காக அவர்கள் அழித்து விட்டார்கள். ஏன் அப்ப அழித்தார்கள்? பிழையா அழிஞ்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, பல காரணங்களுக்காக அந்த அறிஞர்கள் அழிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுல சில வேளை அவர்கள், நான் இந்த புத்தகத்தை எழுதும்போது எனக்கு இஹ்லாஸ் இல்லாமல் இருந்தது, எனவே இந்த புத்தகத்தை மக்களுக்கு மட்டும் நாம் வெளியிடக்கூடாது என்ற காரணங்கள் எல்லாம் இருக்கின்றன. அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரே, இமாம் நவீ ரஹ்மத்துல்லாஹி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்தது, தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் அறிவை கற்றுக்கொண்டிருப்பது மாத்திரமல்ல, அந்த அறிவின் பிரகாரம் செயற்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். வணக்கத்தில் எந்த நேரத்தை பார்த்தாலும் அவர்கள் வணக்கத்திலே கருத்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். எப்பொழுது அதிகமாக குர்ஆன் ஓதுவார்கள், அல்லாஹ்வை விக்ரு செய்வார்கள். உலகப்பற்றற்ற வாழ்க்கை, உலகத்தினுடைய ஆடம்பரங்களை அவர்கள் அனுபவிக்கவே இல்லை. அறிஞர்களுக்கு மத்தியில் இமாம் நவீ ரஹ்மத்துல்லாஹி மிக முக்கியமான சிறப்பம்சம் என்னவென்றால் உலகப்பற்றற்ற வாழ்க்கை. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அவர்கள் படித்துக் கொடுப்பதற்காக ஒரு ரூபாய் கூட அவர்கள் வாங்கிக் கொள்ளவில்லை என்பதாக நான் சொன்னேன். அந்த அளவுக்கு அவர்கள் பொறுமையாக உலகத்தை துறந்து வாழ்ந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, எப்பொழுது பார்த்தாலும் அவர்கள் நோன்பு பிடித்தவர்களாக இருப்பார்கள். இமாம் தஹாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இமாம் தஹாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இங்கு அடிக்கடி கேள்விப்பட்டிருப்ப இந்த அறிஞருடைய வரலாற்றை கேட்கும் பொழுது இமாம் தஹாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அடிக்கடி வந்துவிட்டு செல்வார்கள். எதற்காக வருவார்கள் என்று சொன்னால், ஒரு அறிஞரை பற்றிய மக்கள் அறிஞர்களுடைய கூற்றுக்களை பற்றி சொல்லும் பொழுது, இந்த அறிஞரை பற்றி ஏனைய மக்கள் எப்படி புகழ்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது இமாம் தஹாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு அறிஞரை பற்றி புகழ்ந்து சொன்னதை முதலாவதாக குறிப்பிடுவார்கள். ஏன் தெரியுமா? இமாம் தஹாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் லேசில் ஒருத்தர புகழ மாட்டார்கள், ஆனா புகழ்ந்தா புகழ்ந்தார், அவரை விட அடிக்கிறது ஒத்தரவு இல்லை. எனவே இமாம் தஹாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் யாரையாவது ஒருவரை பார்த்து இவர் சிறந்தவர், நல்ல மனிதர் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் நல்ல மனிதராக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அந்த அளவுக்கு அவர்கள் மிக பேர்வலாகத்தான் மக்களை பற்றி ஆய்வு செய்து கருத்து வெளியிடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே இமாம் நவீ ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி குறிப்பிடும்போது அவர்கள் எப்படி சொல்கிறார்கள், அவர்கள் கடுமையான பேடுகளான வாழ்க்கையை கடைபிடித்தார்கள். கடுமையான பேடுகளான வாழ்க்கை, சாதாரண பேடுகள் அல்ல, கடுமையான பேடுகள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர்கள் தமஸ்கஸ் நகரத்திலே வாழ்கிறார்கள். உதாரணமாக ரியாதில் வாழ்வதைப் போல அப்படி வாழ்ந்து கொண்டு அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால், இந்த ஊர்ல உள்ள எந்த பழத்தையும் சாப்பிடுவது கிடையாது. ஏன் இந்த ஊர் உள்ள எந்த பழத்தையும் சாப்பிடுவது கிடையாது? ரியாதில் வாழ்ந்து பெருசா, நான் ரியாதில் ஒரு பழமும் சாப்பிட மாட்டேன். எப்படி வாழலாமா? அதை மாதிரி நவீன அவர்கள் வாழ்ந்தார்கள். ஏன் என்று ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். அதாவது தானே, என்னப்பா இவர் அறிவில்லாதவர் செய்யார் அப்படின்னு சிலாக்க யோசிப்பாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, காரணம் என்னவென்றால், அவர் சொன்னார்கள், இந்த ஊரில் உள்ள எல்லா பெரும்பாலான தோட்டங்கள் வக்ஃப் செய்யப்பட்டவைகள். ஆனால் மக்கள் இந்த வக்ஃப்க்குரிய மரியாதையை கொடுக்காமல் தாம் நினைத்தவாறு இதைகளை இந்த பழங்களை பறித்து உண்ணுகிறார்கள். எனவே எந்த தோட்டத்திலிருந்து வருகிறது, எந்த தோட்டம் வக்ஃப் செய்யப்பட்டது, எந்த தோட்டம் வக்ஃப் செய்யப்படவில்லை என்று எனக்கு உறுதியாக தெரியாது. எனவே நாம் சாப்பிடக்கூடிய பழம் இந்த வக்ஃப் செய்யப்பட்ட தோட்டத்திலிருந்து வந்திருக்குமோ என்ற ஒரு பயம்தான் என்னை இப்படியான ஒரு நிலைக்கு கொண்டு வந்தது என்பதாக இமாம் நவீ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரி, அதே போல அவர்கள் யாரிடத்தில் இருந்தும் ஒரு ரூபாய் கூட பெற்றுக் கொள்ள மாட்டார்கள். எந்த விதமான ஹதியாக்களையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எந்த விதமான ஹதியாக்களையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சில சொல்கிறார்கள், அவர்கள் அந்த நாம் சொன்ன அஷ்ரஃபியா என்ற மதரசாவிலே வாழும் பொழுது அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சம்பளம் இருக்கிறது அல்லவா, ஒரு காலத்தில் அவர்கள் எடுக்கவில்லை. ஒரு காலத்தில் அவர்கள் சிலரை எடுத்தார்கள். ஆனால் எடுத்தவைகளை எல்லாம் அவர்கள் புத்தகங்கள் வாங்கி மக்களுக்காக அவரை வக்ஃப் செய்து விட்டார்கள். எடுத்த சம்பளம் எல்லாம் புத்தகங்களை வாங்கி மக்களுக்காக வக்ஃப் செய்து விட்டார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. அதுக்குரிய சகோதரர்களே, சில ஆட்கள் எப்படிங்கிறார்கள் கேட்டா, அவர்கள் என்ன பேருகளான வாழ்க்கை அல்லது ஆடம்பரமில்லாத வாழ்க்கை வாழ்வார்கள். வாழ்ந்து கொண்டு என்ன செய்வார்கள், ஆடம்பரமாக அல்லாஹ்வுக்கான அனுமதித்தலைகளை அனுபவிக்கிறார்களே, அவர்களை பார்த்து என்ன நையாண்டி பண்ணுவார்கள், அவர்களை குறை கூறுவார்கள். இவ்வாறு நாவில் அவங்க அப்படி இருக்கவில்லை. அவர்கள் சொல்லவில்லை, நீங்கள் இப்படி யாரும் சாப்பிடக்கூடாது, எங்க மதுரசாக்கையில் ஓடினா சம்பளம் இருக்கக்கூடாது என்றெல்லாம் அவர்கள் சொல்லவில்லை. மாற்றமாக அவர்கள் இப்படி இது அல்லாஹ்வுத்தால ஹலாலாக்கியவைகள், இவைகளை மனிதர்கள் அனுபவிப்பதே தவறில்லை என்பதாக அவருடைய பல புத்தகங்களிலே குறிப்பிடக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள். அடுத்ததாக இமாம் நவீ ரஹ்மத்துல்லாஹி அவருடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான மிக மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், நன்மையை ஏறி சீனையை தடுத்தல், நன்மையை ஏறி சீனையை தடுத்தல். இது இந்த மௌலை பெரிய செய்தி, மௌலையும் அதான் செய்யத்தாலே ஓடும் அப்படின்னு சில ஆட்கள் யோசிப்பீங்க. ஆனால் இமாம் நவீ ரஹ்மத்துல்லாஹி அவருடைய நன்மை ஏறி சீனையை தடுக்கக்கூடிய விடயம் அவ்வாறு இருக்கவில்லை. மாற்றமாக அந்த நாட்டு அரசருக்கே புத்திமதி கூறும் அளவுக்கு அவருடைய தைரியம் இருந்தது. அங்குதான் கவனிக்க வேண்டிய விஷயம். நான் சொன்னவல்லையா ஆரம்பத்தில், இவருடைய இவர் யாருடைய காலத்தில் வாழ்ந்தார் சொன்னோம், சொல்லுவாபம் ஒரு அரசருடைய காலத்தில் சொன்னோம், மாஹிர் மாஹிர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளர். இவர் எப்படி ஆட்சியாளர், நல்ல மனிதர் தான். ஆனா தண்டனை சொன்னா அவரை மாதிரி தண்டனை யாரும் கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவர், அந்த அளவுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவர். இவரை எதிர்த்து பேசுறது எதுக்கு சமம் தெரியுமா? மௌத்தாகிறதுக்கு சமம். அவ்வளவுதான், பேசிதான் வெட்டிதான், மறுகடை இல்லை. அந்த ஆட்சியாளர்களுக்கு துணிவாக மார்க்கத்தை எடுத்து சொன்னவர்கள், மார்க்கத்தை எடுத்து சொன்னவர்கள். எப்படி எடுத்து சொன்னார்கள் தெரியுமா? அது மாத்திரமல்ல, அவர்களுடைய ஒஸ்தாதம் சொன்னோம் இல்லையா, அவருடைய ஒஸ்தாதம் முக்தி ஷாம் ஷாவுடைய முக்தி, அவர் ஒரு பத்துவா கொடுத்தார் இல்லையா. அந்த பத்துவாவில் வழங்கப்படுறது டைம் போதா, அந்த பத்துவாவை கூட எதிர்த்தார்கள். இது வந்து குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமானது, நீங்கள் இப்படி பத்துவா கொடுக்க கூடாது என்பதற்கு பயம் இல்லாமல் அவர்கள் எதிர்த்தார்கள். அடுத்ததாக அந்த அரசனுடைய அரசுடன் எப்படி அவர்கள் அந்த தாவா செய்தார்கள் என்று சொன்னால், எப்படி நடந்து கொண்டார்கள் என்று சொன்னால், ஒரு முறை அவர் தாத்தாலியோட யுத்தம் செய்தார் சொன்னோம், அப்படித்தானே, அவர் தாத்தாலியோட யுத்தம் செய்ததாக சொன்னோம். அப்ப யுத்தம் செய்யும் பொழுது பலவிதமான செலவுகள் ஏற்படும். இப்ப இந்த செலவு ஏற்பட்டதை கவர் பண்ணணுமே, அப்ப என்ன செய்யற எல்லாரும் தேச அரசர்கள் டெக்ஸ் அடிக்கிற, அதை மாதிரியான மக்களுக்கு டெக்ஸ் அடிக்க ஆரம்பித்தார்கள். டெக்ஸ் அடிக்க ஆரம்பித்தோடே அவர் டெக்ஸ்ட் அடிக்கிறதுக்கு ஆதாரம் இருக்கிறது என்ற ஒரு பத்துவாவை சில அறிஞர்கள் வெளியிட்டார்கள். அந்த பத்துவாவுக்கு எல்லா அறிஞர்களும் சைன் பண்ணுவோம், ஓடு மறைக்கிற சைன் என்ன, ஓடர் உத்தரவு என்ன, அரசருடைய உத்தரவு எல்லாரும் சைன் பண்ண அறிஞர்கள் எல்லாரும் சைன் பண்ணியாச்சு. எல்லாரும் சில அறிஞர்கள் சைன் பண்ண மறுத்தார்கள், ஒப்பவைப்பதற்கு மறுத்தார்கள், அவர்களை போட்டு தள்ளித்தார், அவரை போட்டு தள்ளியாச்சு. இப்ப கடைசியில் கேட்டார் ஹரிபக்கியம் யாரும் சரி சைன் பண்ண அமைக்கிறார்களா? இப்ப அப்படி அவர் சொன்னாங்க, இந்த நவையின் ஒருத்தர் யாரு இமாம் நவை ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார். அப்படி சொன்னதும் ஆளை கூட்டின்னு வாங்க அப்படின்னு சொன்னார். கூட்டின்னு வந்தா என்ன காரணம் என்பதாக கேட்டார் அந்த அரசர். என்ன காரணம் என்பதாக கேட்டார். கேட்டவுடன் இவர் சொன்னாரு, நீ ஒரு அடிமையாக அடிமையாக இருந்தார். சொத்தை பார்த்தா எப்படி இருக்குது? அல்லாஹ்வுத்தால ஆட்சியாக 1000 அடிமைகள் வைத்திருக்கிறார். 1000 ஆண் அடிமைகள், ஆண் அடிமைகள் 1000 பேர் வச்சுதான் எல்லாரும் தங்க ஆபரணங்கள் அறிகிறார்கள், தங்க ஆபரணங்கள் அறிகிறார்கள். அதே போல 200 அடிமை பெண்களை வைத்திருக்கிறாய், ஒவ்வொருவரும் பெரும் பெருமான் தங்க ஆபரணங்களை அடைந்திருக்கிறார்கள். நீ இவ்வளவு செலவழிச்சா இந்த எல்லா அடிமைகளை முடிவை விட்டு அவர்கள் அடிமைகள் எஞ்சிய அடிமைகள் எல்லாம் சாதாரண ஆடைகளில் இருந்து ஒரு ரூபாயும் ஹசானாவில் இல்லை என்று நீ சொன்னால்தான் நான் இந்த ஃபத்வா ஆகும் என்று தீர்ப்பு கொடுப்பேன், அதுவரைக்கும் நான் சைன் வைக்க மாட்டேன் என்பதாக சொன்னார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் அப்படி சொன்ன பொழுது அந்த அரசர் என்ன சொன்னான் தெரியுமா? இவர் தீங்க எல்லா பதவியையும் பறிச்சு போடுங்க, இவர் தீங்க பதவியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்பொழுது அவருக்கு சொல்லப்பட்டது, அப்படி என்றால் தமஸ்கஸிலே நீங்கள் இருக்க முடியாது, நாடு கடத்தப்படும், அவருடைய சொந்த ஊருக்கு நவாவுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்பதாக சொன்னார்கள். உங்களுக்கு நான் அடிபடுகிறேன், நீங்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு எனது ஊருக்கு செல்கிறேன் என்று அவர்கள் தங்கள் ஊருக்கு சென்று விட்டார்கள். அவர் சென்றவர் பின்னால் மக்கள் கேட்டார்கள், மக்கள் ரெண்டு விஷயம் சொன்னார்கள். ஒன்று சொன்னார்கள், சரி இவ்வளவு அறிஞர்கள் ஏழாண்டு சொன்ன போதெல்லாம் வெட்டி போட்டு வேற பார்த்தீங்க, இவன் நவீன மட்டும் சும்மா விட்டீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார். அப்ப சொன்னார்கள், ரெண்டு பாதி அறிவித்தல் வருகிறது, நான் அவருக்கு பயந்தேன், இன்னொரு அறிவிப்பில் வருகிறது நான் அவரை தண்டிப்பதற்காக முயற்சித்தேன், ஆனால் அவருடைய இரு புயங்களிலும் 2 மிருகங்கள் இருந்து என்னை குதிர பார்த்துக் கொண்டிருந்தன, எனவேதான் நான் அவரை தொடுவதற்கு பயந்தேன் என்பதாக அந்த தளபதி அந்த அரசர் குறிப்பிடுகிறார். எனவே இது அல்லாஹ்வுடைய நல்லடியாளுக்கு கிடைக்கக்கூடிய உதவி, அநியாயக்கார அரசனுக்கு முன்னால் சத்தியத்தை பேசுவதற்கு கிடைக்கக்கூடிய வெகுமதியாக அல்லாஹ்வுடைய கராமத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது சில மக்கள் சொன்னார்கள், அந்த அரசிடத்திலே இவர் சாதாரண ஒரு ஆள் இல்லை, இவரை நீங்க நாடுகாலத்தில் இப்ப பெரிய பிரச்சனை எல்லாம் வரும், அதனால அவசரமா பார்த்து கூப்பிட்டுங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் உண்மையில சரின்னு சொல்லி அவருக்கு கடிதம் எழுதினார், வாங்க பிரச்சனை இல்லை நமஸ்கரத்துல வாழலாம் அப்படின்னு சொன்னதும் இவ்வளவு அவரை சொன்னார்கள், நீ உசுரோட இது வரைக்கும் நான் வரமாட்டேன், இவர் உசுரோட இது வரைக்கும் நான் வரமாட்டேன் என்று சொல்லி அதுக்கு 1 மாதத்திற்கு பின்னால் அந்த அரசன் மௌத்தாகிறான். அதுக்கு பின்னால் இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தமஸ்கஸுக்கு வருகிறார்கள், தமஸ்கஸுக்கு வருகிறார்கள். இப்படித்தான் இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய தாவாவுடைய வாழ்க்கை இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அறிஞர்கள் இவர்களை பற்றி பெருமையாக புகழ்ந்து பேசுவதில் எந்த விதமான ஆச்சரியமும் இல்லை. இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன், அவர் மிச்சம் ஆக்களை புகழ மாட்டார், அவர் புகழ்ந்தால் பெர்ஃபெக்டா தான் இருப்பாரு. அப்ப இவர் எப்படி தெரியுமா புகழ்றாரு இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களே? இமாம் நபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அஷ்ஷேக் அல் குதுவா அல் ஹாஃபிழ் அல் ஜாஹித் அல் ஆபித் அல் ஃபகீஹ் அல் முஜ்தஹித் அல் ரப்பானி ஷேகுல் இஸ்லாம் ஹசனத்துல் அனாம் முஹியுத்தீன் இப்படி இன்னும் பின்னால இதெல்லாம் நான் பொறுப்பேற்ற நேரம் விளம்பு இருக்காங்க. இவர் ஒரு புனகப்பட்ட ஒரு அல்லாஹுக்கு பயந்த ஒரு மனிதர் என்பதாக இந்த உலகத்திலே வந்த மிகச்சிறந்த ஒரு மனிதர் என்று சொல்லலாம். அவர் புகழ்ந்திருக்கிறார்கள். அதே போல இன்னும் பல அறிஞர்கள் அவரை புகழ்ந்திருக்கிறார்கள். இப்படி மிகப்பெரும் ஒரு தியாகத்தினுடைய வரலாற்றுக்கு பின்னால் இமாம் ரஹ்மத்துல்லா அவர்கள் ஹிஜ்ரி 676 ஆண்டு ரஜபு மாதம் 24 பிறை புதன்கிழமை மாலையிலே அவர்கள் மரணிக்கிறார்கள். மாலையிலே தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் அவர்கள் மரணிக்கிறார்கள். அவர்கள் மரணித்த பொழுது திமஷ்க் நகரமே ஆடியது என்பதாக ஆடின உண்மைக்கு பூமி அதிர்ச்சி வரல. அந்த அளவுக்கு மக்கள் எல்லாம் கவலைப்பட்டு மிகவும் கண்ணீர் செய்கிறார்கள். வெள்ளிக்கிழமை அவர்களுடைய ஜனாதா தொழுகை தொழுகிக்கப்பட்டு அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இமாம் நவாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்து படிப்பினை பெற்ற மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருவாராக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்வியுள்ளீர்களா? முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்ல மறந்துக்கிறேன். எந்த விஷயமா? இமாம் நவாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் திருமணம் முடிக்கவில்லை. விசேஷம் அது அவருடைய வாழ்க்கையில அறிஞர்கள் சில அறிஞர்கள் என்ன திருமணம் முடிக்காதவர்கள் இருக்கிறார்கள். அது இமாம் நவாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் திருமணம் முடிக்கவில்லை என்பதுதான் ஒரு சிறப்பம்சம், ஒரு சிறப்பம்சம். சரி, இப்ப கேள்வி தருவோம். என்ன கேள்வி? நான் ஒரு முரண்பாடு என்று சொன்னா இல்லையா? யார் கண்டுபிடிச்சீங்களா? சரி, யார் இமாம் ஜஹாபி ரஹ்மத்துல்லாஹி அவர் புகழ் தெரியுமா? நவாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களே என்ன சொல்றாரு? அபு சக்கரியான்னு சொன்னீங்க ஆரம்பத்தில், சக்கரியாவுடைய தந்தை கரியாரமாக நம்பிய அது என்ன கிடைக்கிறேன் கவனிக்க வாய்ப்பேன். அப்ப அது எப்படி அப்படின்னு கேட்டா, அறிஞர்கள் வந்து புன்னகண்ட பேரை வச்சுதான் புடைப்பெயர் வைப்பது கிடையாது. அதே போல இப்ராஹிம் யாருக்காவது பேர் இருந்தா அவருக்கு புள்ள ஈந்தவில்லை, அபு இஸ்ஹாக்னு பேர் வச்சிருவாங்க. அது மாதிரி யூசுப் யாருக்காவது பேர் இருந்தா அவருக்கு என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க பாப்போம், யூசுப் யஹ்யாக்கு என்ன சம்பந்தம்? அபு யாக்கூப் அஹ்சன். அபு யாக்கூப் அந்த அடிப்படையில் இமாம் நவாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு அப்படி பேர் வந்தது. அடுத்தது அறிஞர்கள் வந்து பிரபஞ்சமானாக்கள், அறிஞர்கள் நல்ல மக்களுக்கு வந்து புனை பெயர் சூட்டுவார்கள். புள்ள இல்லாட்டி வேற பெயர்கள் வைக்க உதாரணமா ஆயிஷா நாய்க்கு உம்மு அப்துல்லான்னு சொல்லுவாங்க. அவங்க பிள்ளைங்கச்சா புள்ள இல்ல இருந்தாலும் அவங்க சகோதரியுடைய மகனுடைய புள்ள அப்துல்லா வச்சு உப்பு அப்துல்லாண்டுவாக சொல்வார்கள். இப்படி அறிஞர்களுக்கு பத்தியில அப்படி பெயர் வளர்க்கக்கூடிய வளமை வந்து அறிஞர்களுக்கு பத்தியில் இருக்கிறது. எனவேதான் அப்படி பெயர் வந்ததுன்னு அவங்களோட பரிசை மறந்து நான் கேட்டு எடுத்து கடைசியில் இஷா.